நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து சொல்றதுக்காக வேளாண் பல்கலைக்கழக மலரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ்பி தாமரை செல்வி அவங்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம வீடுகளுக்குள்ள வளர்க்கக்கூடிய அலங்கார செடிகள் என்னென்ன, அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம பராமரிக்கணும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படக்கூடும், இந்த மாதிரி நிறைய விவரங்கள் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம்.
நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் தாமரை செல்வி. வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மலரியல் துறையில் உதவி பேராசிரியாக இருக்கேன். இன்றைக்கி அலங்கார செடிகள் வளர்க்குறத பற்றி ஒரு சில குறிப்புகள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து வேலைக்கு போகிற சூழல் இருக்குது. அதிகமாக வந்து வெளியில் போய் நல்லா அலைச்சலாக வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சோர்வடைஞ்ச நிலையில் வந்து வீட்டுக்கு வந்து சேருவாங்க. அப்படி வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டில் இருக்கிற ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தர மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டை சுற்றி அலங்கார செடிகள் மற்றும் இயற்கை சார்ந்த மாதிரி இருக்கிற செடிகளை வளர்த்துனோம்னா வீட்டில் ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு சூழல் வந்து ஏற்படுத்த முடியும். இந்த மாதிரி வீட்டில் உட்பகுதியிலும் பலதரப்பட்ட செடிகளை வளர்க்கறதுனால வீட்டோட அமைப்பை வந்து நல்ல அழகுற செய்யலாம். இப்படி இயற்கையோடு இணைந்த ஒரு சுற்றுப்புற சூழலையும் மன அமைதியையும் புத்துணர்ச்சியும் நம்மளுக்கு இந்த அலங்கார செடிகள் வளர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து கிடைக்கிது.
மேடம், இப்போ வந்து அலங்கார செடிகள் அப்படிங்கும்போது வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய அலங்கார செடிகள் வீட்டில் எந்தெந்த பகுதிகளில் வளர்க்கலாம் அப்படிங்கிறான விவரங்கள் சொல்லுங்களேன்.
இப்போ வீட்டின் உள்ள அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா எப்படி செடிகளை வந்து ஒளிப்படாமல் வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கு வந்து வரும். அப்படி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒளிப்படாமல் வளர்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கே வந்து செடிகள் இருக்குது. இப்போ வீட்டோட உட்பகுதி அப்படின்னு ஆராய்ஞ்சோம்னு பார்த்திங்கன்னா செடிகள் வந்து பார்த்தா வரவேற்பறை, குடும்பம், அங்கத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் இவங்கெல்லாம் கலந்துரையாடும் பகுதி, அப்புறம் கலைப்பொருட்கள் பாதுகாத்து வைக்கும் அலங்கார மேடை, அப்புறம் ஜன்னல் ஓரங்கள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து அலங்கார செடிகள் வைக்கிறதுக்கு ஏற்ற இடங்களாக தெரியுது. இப்போ ஒவ்வொரு இடமா இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அலங்கார செடிகள் வைக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் நான். இப்போ வரவேற்பறை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வரவேற்பறையில் நம்ம வந்து ஒரு உட்கார்றதுக்காக வந்து ஒரு சிறிய சோபா அப்படின்னு சொல்கிற அந்த இது வச்சுருப்போம், சில நாட்காலிகள் போட்டிருப்போம், அப்புறம் கண்ணாடி சுவர் அலமாரிகள் அதாவது ஷோகேஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அலமாரிகள் வச்சுருப்போம், தொலைக்காட்சி பெட்டிகள் வைக்கிற இடம் இந்த மாதிரி தான் வந்து வரவேற்பறையில் வச்சுருப்போம். இப்போ இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நன்கு வளர்ந்த அலங்கார இலைகள் கொண்ட செடிகளை வச்சா நல்லா அழகாக இருக்கும். இப்படி வைக்கும்போது நம்ம வைக்கிற அறையோட நீள அகலத்தை பொறுத்து நம்ம வைக்கிற செடியோட எண்ணிக்கையும் வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இங்கே வைக்கிற செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செடியாக நல்ல இலைகள்லாம் நல்ல பெரிய இலைகள் கொண்ட அழகிய செடிகள் வைக்கும்போது அதுக்கு வந்து நம்ம தண்ணீர் ஊற்றும்போது அந்த உபரி நீர் வந்து கீழே கசிஞ்சு போகும். அந்த மாதிரி கசிஞ்சு போகிற நீர் வந்து தரையை சேதம் செய்யாதவன இருக்கிறதுக்காக அதுக்கு கீழே தனித்தனி தட்டுகள் வந்து வச்சிடணும். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்த சந்தேகம் என்னென்னா இப்போது ஒளிப்படாமல் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாதிரி வைக்கிற செடிகளுக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்க வாய்ப்பு இல்லை. இப்போ பொதுவாக ஜன்னல் ஓரம் அப்படி வச்சிட்டோம்னா எப்படியும் கொஞ்சம் சூரிய ஒளி கொஞ்சமாவது நம்மளுக்கு கிடைக்கும், செடி வந்து அது தாக்கு பிடிச்சிக்கும்னு சொல்லலாம். வீட்டோட உள்பக்கமாக வைக்கிற செடிகளுக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு 15-20 நாட்களுக்கு ஒரு முறை சூரிய ஒளி பெற மாதிரி இருக்கிற இடங்களுக்கு இந்த செடிகளை வந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஒரு வீட்டு திண்ணையிலையோ அல்லது ஒரு நல்ல வெயில் படுற ஜன்னல் ஓரமாகவோ அந்த செடிகளை கொண்டு போய் வச்சுட்டு 1-2 நாட்கள் அந்த மாதிரி இடத்துல வச்சு திருப்பியும் கொண்டு வந்து பழையபடி அந்த இடத்துலையே வைக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இலைகளில் வந்து தூசி படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தூசி படிகிற சமயத்தில் வந்து ஒரு சிறு தெளிப்பான்கள் இந்த ஸ்ப்ரேயர்னெல்லாம் சொல்லுவோம், ஹேண்ட் ஸ்ப்ரேயர்னு வச்சுருப்போம், அந்த மாதிரி தெளிப்பான்களை கொண்டு தண்ணீர் தெளித்து 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த இலைகளை வந்து நல்லா சுத்தப்படுத்தினோம்னா அந்த செடிகள் பார்த்திங்கன்னா நல்ல இயற்கை எழிலுடன் நல்ல பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு நல்லா செழிப்பாக தெரியும் நம்மளுக்கு. அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இது வந்து வரவேற்பறை இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வைக்கிறது. இப்போ பிற பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து திண்ணை, போட்டிக்கோ, இதெல்லாம் வந்து வீட்டோட வெளிப்புறங்கள், வீட்டோட நுழைவாயில், இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு நிறைய செடிகள் இருக்குது. இந்த மாதிரி செடிகளை வச்சு நல்லா அழகுபடுத்தலாம். இப்போ போர்ட்டிகோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல சூரிய ஒளிப்படுற பகுதி, அதனால் இதுக்குன்னு தனியான செடிகள் வந்து தேர்வு செய்யணும்னு இல்லை. வெளித்தோட்டத்தில் வைக்கிற செடிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி போர்ட்டிகோ பகுதியிலையும் வந்து வளரும். இப்போ அதுவும் வந்து ஒரே மாதிரி ரகங்களாக தேர்வு செய்யாமல் அந்த செடிகள்லேயுமே வந்து நல்ல வித்தியாசமான உள்ள அழகான இலைகள் கொண்டது, சிலதெல்லாம் பூக்கிற மாதிரி உள்ள செடிகள், இலைகள்லேயே நல்ல நிற வேறுபாடு உள்ள செடிகள், இந்த மாதிரி செடிகளெல்லாம் வந்து முன்னும் பின்னுமா நல்லா மாற்றி அமைச்சு நல்லா அழகுபடுத்தலாம். இது தவிர ஜன்னல் பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னல் பகுதி சன் ஷேடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஜன்னல்லேருந்து கீழே தொங்குறவண்ணம் இருக்கிற கொடிகளை வந்து நட்டு வளர செய்யலாம். ஜன்னலுக்கு கீழே ஒரு தொட்டி அமைச்சு அந்த தொட்டியிலேருந்து ஒரு நல்ல படரக்கூடிய செடிகளை நட்டு அதுலேருந்து மேலே ஜன்னல் நோக்கி நல்ல வளர்ற மாதிரி கயிறு இந்த மாதிரி கட்டி விட்டிங்கன்னா அந்த கயிறில் நல்லா படர்ந்து ஜன்னல் முழுதும் வந்து தோரண மாதிரி அந்த ஜன்னலுக்கு அழகாக அந்த செடிகள் வந்து ஒரு அமைப்பு கொடுக்கும். இது இல்லாமல் சுவற்றில் ஒட்டி வளரும் செடிகள்னு இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ் ரெப்பன்சன்ஸ் கேட்டால் தெரியும், அந்த செடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்டுகள்லேருந்து வேர்கள் வரும், அந்த வேர் வந்து சுவரில் அப்படி ஒட்டிக்கும், சுவரில் ஒட்டி கொண்டு அந்த சுவர் இருக்கிற சுவடே தெரியாது, சுவரில் ஒரு இடத்துல நட்டு விட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே படர்ந்து காம்பவுண்ட் முக்கியமாக இந்த மாதிரி காம்பவுண்ட் சுவர்கள் இந்த மாதிரி இடத்துல அதை வச்சிட்டோம்னா அந்த காம்பவுண்ட் சுவர்களில் முழுதுமாகவே அந்த சுவரெட்டி செடி வந்து நிறைஞ்சு செடிகளாலான ஒரு சுவர் மாதிரி வந்து அதை காட்சி அளிக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் இந்த அழகு செடிகள்லாம் வைக்கிறனால நம்மளுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும்.
சரிங்க, நல்லா இப்போ வந்து அதாவது வீட்டுக்கு உள்ள என்ன மாதிரி செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயம் அந்த செடிகளை எப்படி பார்க்குறதுக்கு அழகாக செழுமையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஹேண்ட் ஸ்ப்ரேயில் வந்து தண்ணி தெளிச்செல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. போர்ட்டிகோவில் வச்சு வளர்க்கறதுக்கு தகுந்த செடிகள் எப்படிங்க, அதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாங்க?
இப்போ போர்ட்டிகோ பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செடி வைக்கணும், அலங்கார செடிகள் வச்சு நம்ம போர்ட்டிகோவை அழகுப்படுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு வீடு கட்டும் போதே நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா, வீடு கட்டடம் கட்டும் பொழுதே இரும்பு வளையங்கள் அதை வந்து போர்ட்டிகோவோட மேல் பகுதியில் வந்து போர்த்திக்கலாம். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டு வீடு இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் தொட்டி செடிகள் வச்சுக்கலாம். ஆனால் சிலருக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு இடம் விட்டு கட்ட முடியாது இன்றைய காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக வந்து நல்ல வளர்ந்து வர நகரங்களில் பெருநகரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய இடத்துல ஓரளவுக்கு வசதியான வீடுகள் கட்டுற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் போர்ட்டிகோவிலையும் நம்மளுக்கு வந்து செடிகள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக நம்ம வந்து தொங்கும் செடிகள் ஹேங்கிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொங்கும் செடிகளை வச்சு நம்ம வந்து அழகுப்படுத்தலாம். போர்ட்டிகோ பகுதிகளில் நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம கட்டணம் கட்டும் போதே வந்து வளையங்களை பொருத்திக்கலாம். இந்த வளையங்களில் வந்து அழகு தொட்டிகளை வந்து நல்லா தொங்க விட்டு அதில் வந்து செடிகளை வந்து வளர்த்து நல்லா அழகாக செய்யலாம். அதுவும் இல்லாமல் வீடுக்கு நுழைவுறதுக்கு முன்னாடியே சிறு பந்தல் மாதிரி வளைவான பந்தல்கள் உருவாக்கி ஆர்ச்சஸ் பெர்கோலா அப்படின்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி சிறு பந்தல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுலேயும் நம்மளுக்கு விருப்பத்திற்கேற்ற மலர் கொடிகளை வந்து படர விடலாம். இந்த மாதிரி ஒரு படர விடும்போது ஒரு நல்ல அழகான ஒரு நுழைவாயிலே நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு உள்ளே நுழையும் போதே வந்து நுழைவாயிலே நல்ல அழகான ஒரு நுழைவாயிலாக அமையும். அதுக்கப்புறம் நம்ம போட்டிக்கோல இந்த மாதிரி தொங்கும் செடிகளையும் வந்து அமைச்சிக்கலாம். இது தவிர நம்ம காம்பவுண்டு சுவரை ஒட்டி பார்த்தீங்கன்னா இருபுறங்கள்லேயும் இப்போ வந்து கட்டுமானத்திலேயே வந்து கான்கிரீட் தொட்டிகள் அமைச்சுக்கிறாங்க. நம்ம அதுக்கப்புறமா வந்து தனியாக தொட்டிகள் வாங்கி அதுக்கு செலவு செஞ்சு பராமரிக்கிறது அப்படிங்கிறது சிலருக்கு சிரமமான விஷயம். அது மாதிரி சமயத்தில் காம்பவுண்ட் சுவரை ஒட்டியே வந்து கான்கிரீட் தொட்டிகள் வந்து கட்டுமானத்திலேயே ஒன்றோ இரண்டோ அல்லது கொஞ்சம் இடைவெளி விட்டோ அந்த மாதிரி வந்து அதை அமைச்சுக்கிறாங்க. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மண்ணை நிரப்பி தேவைப்படுற செடிகள் அப்பப்போ பூக்கிற செடிகள் வைக்கலாம். சிலது வந்து இலைகள் நல்ல அலங்காரமாக இருக்கிற அந்த மாதிரி செடிகளை நம்ம மாற்றி மாற்றி நட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து போர்ட்டிகோவை ஒட்டி இருக்கிற அந்த காம்பவுண்ட் சுவர்லையும் வந்து நம்ம வைக்கலாம். இப்படி வைக்கும்போது செடிகள் பார்த்திங்கன்னா அழகு இலைகள் கொண்டது, இலை நிற வேறுபாடு கொண்டவை, பூக்கும் தன்மை கொண்டவை, இவை எல்லாவற்றையும் வந்து தனியாகவோ இல்லை மற்ற செடிகள் மூலமோ வந்து கலந்து நடுறதுனால நல்ல அழகான ஒரு போர்ட்டிகோவை வந்து நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி நல்ல பக்கவாட்டில் பார்த்திங்கன்னா போர்ட்டிகோட பக்கவாட்டில் பூக்கும் அல்லது அழகு இலையுடன் கூடிய படர் கொடிகளை எல்லாம் படர விட்டு போர்ட்டிகோ மேலேருந்து கீழே வந்து தொங்கும் வண்ணம் வச்சிட்டோம்னா அதுவும் வந்து நல்லா அழகாக நம்மளுக்கு காட்டும்.
இப்போ வந்து நிறைய அதாவது போர்ட்டிகோலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கறதுக்கான என்னென்ன மாதிரி செடிகள் வளர்க்கலாம், எப்படி அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த செடிகளுடைய பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நமக்கு அதாவது தண்ணி ஊற்றுறதுலேருந்து அதுக்கு மற்ற உரங்கள் தேவைப்படுமா அல்லது அதில் ஏதாவது பூச்சிகள் வருமா, இதையெல்லாம் எப்படி சமாளித்து அதை நல்லா பராமரிக்க முடியும்?
இப்போ வீட்டுக்குள்ளே செடி வளர்க்கும் போது அதுக்கூட சீரான வளர்ச்சிக்கு வந்து நல்ல பராமரிப்பு வந்து மிகவும் அவசியம். நம்ம வந்து செடி ஆசைக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது சரியாக பராமரிக்கலை அப்படிங்கும்போது அதனோட அழகு வந்து கெட்டு போயிடும். நம்ம வைக்கிறதோட நோக்கமே வந்து நம்மளுக்கு முழுமையடையாமல் போயிடும். நல்ல சீரான பராமரிப்பு வந்து அந்த ஆர்வம் வந்து எப்பவுமே இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ தண்ணீர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகளுக்கு வந்து வெளியில் வைக்கிறத விட தண்ணீர் தேவை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போ இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தொட்டியோட ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி விடலாம். அது மாதிரி ரொம்ப வாடவும் விடக்கூடாது செடியை, ரொம்ப அதிகமாகவும் தண்ணி வந்து விடக்கூடாது. நீங்கள் அந்த தொட்டியோட ஈரம் காயுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுங்கும்போது நீங்கள் வந்து தண்ணி விடலாம். அதுமாரி செடிகள் வந்து வளர்ச்சி நல்லா மிதமிஞ்சிரும். வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் நல்லா பராமரிக்கிறோம் அப்படிங்கும்போது நல்ல வேகமான வளர்ச்சி பெற்றுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அதனோட வளர்ச்சியை வந்து சீர்படுத்தணும், வெட்டி அதனுடைய பக்க கிளைகள் தேவையில்லாத கிளைகள் அதிகமாக வளரக்கூடிய கிளைகள் இது எல்லாத்தையும் வந்து வெட்டி ஒரு நல்ல சீரான ஒரு அமைப்பை வந்து அந்த செடிக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தொட்டியோட மேல் பகுதி மண்ணை வந்து ஒரு 6 அடி அளவுக்கு எடுத்துட்டு புது மண்ணை கொண்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து செய்யணும். புது மண்ணில் வந்து கொஞ்சம் உரங்கள்லாம் கலந்து வைக்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சீரான வளர்ச்சி அந்த செடிக்கு கிடைக்கும். இப்போ செடிகளில் படுகிற தூசி, நான் முதலே சொன்ன மாதிரி செடிகளில் படுற தூசியை வந்து வாரம் ஒரு முறையோ அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறையோ தெளிப்பான்கள் மூலம் தண்ணீர் தெளித்து சுத்தப்படுத்தணும். இது தவிர பூச்சி புஞ்சான நோய் தாக்குதல் இருந்தால் உடனடியாக அதுக்கு வந்து தக்க தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கணும். இப்போ நாம் வைக்கும் அறையில் வந்து போதுமான அளவு சூரிய ஒளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கும் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ வந்து சூரிய ஒளிப்படும்படி உள்ள திண்ணை அல்லது போர்டிகோ பகுதிகளில் அந்த செடிகளை மாற்றி வைக்க வேண்டும். இது தவிர இன்னொரு முறை இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர்டிகோ பகுதியில் சில செடிகள் நம்ம வச்சுருப்போம், வீட்டின் உட்புறம் சில செடிகள் வச்சுருப்போம். இது ரெண்டையும் வந்து இடத்தை மாற்றி வைக்கிறதன் மூலம் நம்ம வந்து ஒரு நல்ல சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி வந்து நம்ம அந்த செடிகளுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கலாம். இப்போ செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து கடையிலையும் வந்து இந்த செடிகளுக்கு தேவையான உரங்கள் வந்து வாங்கலாம். அது தவிர நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய சமையல் ரூமில் கிடைக்கக்கூடிய சமையல் கழிவுகளை நம்ம ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு மண்ணை நிரப்பி அந்த கழிவுகளை போட்டு ஒவ்வொரு நாட்களும் சேரக்கூடிய காய்கறி கழிவுகளை எல்லாம் வந்து போட்டு அதுக்கு மேலே மண்ணை நிரப்பி அதிலெல்லாம் மண்புழுக்களை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உரமாக மாறிடும். அதுவே வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுத்தா போதும். இதை தவிர புண்ணாக்குகள், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி உள்ள புண்ணாக்குகளையும் வாங்கி அதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி அதையும் வந்து ஊற்றணும். அது நேரடியாக வந்து நம்ம புண்ணாக்குகள் வந்து போடக்கூடாது. இப்போ நேரடியாக புண்ணாக்கு போட்டிங்கன்னா வந்து எறும்பு வந்துடும். கடலை புண்ணாக்குலாம் போட்டோம்னா அதுக்கு வந்து எறும்பு வந்துடும். அதை வந்து கட்டுப்படுத்தணும்னா நல்லா தண்ணீரில் கரைச்சி அதை வந்து செடிக்கு ஊற்றலாம். இது வந்து ஒரு நல்ல உரம்.
சரிங்க, இப்போ வந்து இந்த செடிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயும் சரி போர்ட்டிகோவிலையும் சரி வளர்க்கறதுக்கு தகுந்த ஒரு சில செடிகளை வந்து குறிப்பிட்டு சொல்லுங்களேன்.
இப்போ பொதுவாகவே வீட்டில் வளர்க்குற செடி அழகு செடிகளை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதுக்கு நல்ல அதிகமான சூரிய ஒளி தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து அதிக சூரிய ஒளி தேவைப்படாத செடிகள்னு இருக்குது. அதனுடைய பெயர்கள் சில நான் வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பனை வகைகளில் பிரிச்சாடியா, த்ரினாக்ஸ், அப்புறம் குரோட்டன் வகைகள். குரோட்டன் அப்படின்னு கேட்டிங்கனாவே நர்சரியிலெல்லாம் கிடைக்கும். குரோட்டன்லேயே நிறைய வகைகள் உண்டு. குரோட்டன், இராந்திமம், கிராப்டோஃபைலம், அக்லோனிமா, அஸ்பராகஸ், கோலியஸ்ங்கிறது அந்த கலர் கீரை, அதில் நிறைய இலையே பார்த்திங்கன்னா நல்ல கலர் கலராக நல்லா அழகாக தெரியும். அந்த கோலியஸ் வகைகள், டைஃபன் பேக்கியா, ட்ரெஸினா, பைலியா, அப்புறம் பெரணி, இந்த ஃபேர்ன் வகைகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அலங்கார செடிகளாக உட்புறத்தில் வைக்கலாம். இது தவிர பூக்கள் கொண்ட செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டூனியா, குள்ளமெரிகோல், பாட் மெரிகோல்னு சொல்லி இந்த தொட்டிகளில் வளர்க்குற ஒரு சாமந்தி அது, அப்புறம் வந்து ஹெலிகோனியம், இந்த மாதிரி சில செடிகளை வந்து நம்ம வந்து தொட்டிகளில் வளர்க்கலாம். இது வந்து நல்ல அழகாக நம்மளுடைய வீட்டில் வந்து வச்சு அலங்காரமாக வைக்கிறதுக்கு ஏற்ற செடிகள் ஆகும்.
அலங்கார செடிகள் அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி போர்ட்டுக்கு வெளியில் அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் நிலப்பகுதிகளில் வளர்க்கலாம். வீட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது நம்ம தொட்டியில் தான் வளர்க்குறோம். அந்த தொட்டிகளில் வளர்க்கக்கூடிய செடிகளை பற்றி சொல்லுங்கள்.
அலங்கார செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து மண் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தொட்டிகளில் தான் வந்து நிறைய செடிகளை வளர்க்க மாதிரி ஒரு சூழல் கிடைக்கும். இப்போ செடிகளை வந்து தொட்டியில் வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை. இப்போ அழுகு செடிகளை வீட்டில் வைக்கும்போது அவளை வச்சிருக்கிற தொட்டிகளும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கணும். தொட்டிகள் அழகாக இருந்தால் மட்டும் போதாது, செடிகளுக்கு ஏற்ற தொட்டிகளாகவும் இருக்க வேண்டும். அதுமாரி செடிகளோட அழகை வந்து எடுத்துக்காட்டுவதாக இருக்க வேண்டும். செடிகளை தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நல்லா எளிதில் சாய்ந்து விடாமல் நல்லா நிலையாக நிற்கிற மாதிரி இருக்கிற தொட்டிகளை வந்து நம்ம தேர்வு செய்யணும். தொட்டிகள் தேர்வு செய்யும்போது முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்க்கணுன்னா, அதிகப்படியான தண்ணீர் வடிவதற்கு தொட்டியின் அடிப்பகுதியில் வந்து துவாரங்கள் இருக்கணும். அதே மாதிரி எளிதில் உடைந்து விடக்கூடியதாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து கனமாகவும் இருக்கக்கூடாது. இது எல்லாவற்றையும் விட நம்மளுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் மலிவாக இருக்கணும். வீட்டோட அமைப்பு கேட்குற மாதிரி நம்ம நிறைய தொட்டிகள் வாங்கக்கூடிய சூழலில் தொட்டிகளோட விலையும் வந்து நாம் கொஞ்சம் கவனித்து அந்த மாதிரி தொட்டிகளை வந்து நம்ம தேர்வு செய்யணும். தொட்டிகளை பார்த்திங்கன்னா செடிகளோட வயது, அதனுடைய வளர்ச்சி, அது வைக்க வேண்டிய இடம், இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம தொட்டிகளை வந்து தேர்வு செய்யணும். தொட்டிகள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கனம் இல்லாமல் லேசாக இருக்கணும். சிமெண்ட் தொட்டியை விட மண் தொட்டிகள் வந்து நல்ல கையாள சிறந்தவை. ஆனால் மண் தொட்டிகள் வந்து சீக்கிரம் உடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இருந்தாலும் மண் தொட்டிகளோட அழகு வந்து கொஞ்சம் நல்லா கூடுதலாக தான் இருக்கும். அதுமாதிரி தொட்டிகளை பார்த்திங்கன்னா தரைத்தோட்டம், மாடித்தோட்டம், தாழ்வர தோட்டம், இந்த மாதிரி எல்லா தோட்டத்துங்களுக்கும் நம்ம வந்து தொட்டிகளை வச்சு பயன்படுத்தலாம். தொட்டிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ விதைப்பு தொட்டிகள் அப்படின்னு சொல்லி தொட்டிகள் இருக்குது. அதில் வந்து விதைகளை வந்து ஊன்றி முளைக்கிறதுக்காக மட்டும் உபயோகிக்கிற ஒரு தொட்டி. அதனோட உயரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 15 சென்டிமீட்டர் உயரம் தான் இருக்கும் அந்த தொட்டியோட இது. ஆனால் வாய், அதனோட வாய் வந்து நல்லா அகன்ற வாயுடன் இருக்கும். இதில் வந்து விதைகளை ஊன்றி அதில் வந்து முளைக்க விடலாம். இதில் அப்படியே செடிகளை வளர்த்தது அப்படிங்கிறத விட விதைகள் முளைக்கிறதுக்காக மட்டும் உபயோகிக்கிற தொட்டி வந்து இந்த விதைப்பு தொட்டிகள். அப்புறம் நாற்று தொட்டிகள், நாற்று தொட்டிகள் அப்படிங்கிறது இந்த விதைப்பு தொட்டிகளிலிருந்து வளர நாற்றுக்களை எடுத்து இந்த தொட்டிகளில் வந்து நட்டு வளர்க்கலாம். ஒரு 2 முதல் 3 மாதங்கள் வரை இந்த தொட்டிகளில் வந்து பராமரிக்கலாம். நாற்று தொட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நல்ல ஒரு 18 சென்டிமீட்டர் அகலமும் 24 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் அந்த மாதிரி இருக்கிற தொட்டிகள் தான் வந்து இந்த நாற்று தொட்டிகள். ஒவ்வொரு தொட்டிலையும் பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 நாற்றுகள் நடுறது தான் வந்து சிறந்தது. அதே மாதிரி சில பதியன்களையும் வந்து இந்த நாற்று தொட்டிகளில் வந்து வளர்க்கலாம். இது தவிர அலங்கார செடிகள் அப்படின்னு வளர்க்குறதுக்கு ஏற்ற தொட்டிகள் அப்படின்னு பார்த்தா வருடச்செடி தொட்டிகள் அல்லது பல்வருட செடி தொட்டிகள். இப்போ வருடச்செடி தொட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா செடிகள் வந்து அதில் நட்டு பூக்கிற காலம் வரைக்கும் இதில் பயன்படுத்தலாம். தோட்டத்திலேயே அலங்கார செடிகளுக்கு வந்து அழகு சேர்க்கிற தொட்டிகள் வந்து இந்த வகை தொட்டிகள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேலியா, கல்வாழை, அழகு சேம்பு, அப்புறம் குரோட்டன் போன்ற செடிகள், ஃபேர்ன்ஸ்ன்னு நான் முதலே சொன்னேன், அந்த மாதிரி நீண்டகால வயதுடைய செடிகள் இவை எல்லாத்தையும் வந்து இந்த வருடச்செடி தொட்டிகளில் வந்து வளர்க்கலாம். இது தவிர பல்வருட செடி தொட்டிகள் இப்போ வீடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னாவே பனை வகை செடிகளை வந்து நம்ம நல்லா அழகாக வந்து வச்சு நம்ம வீட்டை வந்து அழகுப்படுத்துறது எல்லா பக்கம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பனை தொட்டிகளையும் வந்து நம்ம வந்து வைக்கலாம். இதில் வந்து போகேன்வில்லா, நல்ல அழகு பனைகள், மற்ற அலங்கார செடிகள் இது எல்லாத்தையும் வந்து இந்த தொட்டிகள் வைக்கலாம். இந்த தொட்டிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி இடம் மாற்ற முடியாது, நல்ல உயரமாக ஒரு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இது உயரம் இருக்கும், 2 அடி அந்த அளவுக்கு வந்து இது உயரம் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து இதை வந்து இடம் மாற்ற முடியாது. இந்த வகை தொட்டிகள் எல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு அதிகமாக வந்து நம்ம உபயோகிக்கிற தொட்டிகள்.
மேம், இப்போ நீங்கள் சொல்லும்போது தொட்டிகளில் வந்து பல வகை தொட்டிகள் இருக்குது, அதை பற்றி எல்லாமே சொன்னீங்க. இப்போ வந்து சமீப காலத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக் தொட்டிகள் வந்துருச்சு, அதெல்லாம் பாலிபேக்னு சொல்கிற அந்த பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் கூட செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த தொட்டிகளை பற்றி சொல்லுங்களேன்.
நம்மளுக்கு தொட்டிகள் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மண் தொட்டிகள் அப்படின்னு தான் நம்மளுக்கு இவ்வளோ கொஞ்ச காலம் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து எல்லாமே ஸ்பெஷல் பாட்ஸ் மாதிரி நல்ல வேலைப்பாடு அமைந்த கொஞ்சம் விலைகளும் வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டில் வர மாதிரி அந்த மாதிரி இருக்கிற தொட்டிகளும் வந்து நம்மளுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக இப்போ மண் தொட்டிக்கு அடுத்து வந்து வந்தது வந்து சிமெண்ட் தொட்டி. இப்போ சிமெண்ட் தொட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அதில் என்ன ஒரு சிறிய இதுனா அதில் சின்ன சைஸில் இருக்கிற தொட்டி வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அதுமாதிரி தொட்டி நல்ல கனமாக இருக்கும். ஆனால் இதனுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டிகளை நல்ல நீண்ட காலத்திற்கு வந்து இது உழைக்கும். அதுமாதிரி சிமெண்ட்லேயே வந்து நல்ல சிற்ப வேலைப்பாடு அமைந்த அழக நல்ல தொட்டிகள்லாம் வந்து இப்போ கிடைச்சிட்ருக்கு. இதெல்லாம் வந்து வாங்கி நம்ம வளர்க்கலாம். இது தவிர மரத்திலான தொட்டிகளும் வந்து இப்போ வந்து வந்துகிட்ருக்கு. மரத்தொட்டிகளோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கனம் வந்து நல்லா குறைவாக இருக்கும். ஆனால் மரத்தொட்டிகளில் வந்து செடிகள் வளர்த்தால் அந்த மரத்தோட பலகைகள் வந்து சீக்கிரமே மக்கிவிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மரத்தொட்டிகளில் வந்து நேரடியாக மண் போடாமல் அந்த மண் தொட்டிகளில் வந்து செடிகளை வச்சு அந்த மண் தொட்டிகளை வந்து இந்த மரத்தொட்டிகளில் நேரடியாக எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மரத்தொட்டியிலேருந்து செடி வந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அந்த மண் தொட்டி உள்பக்கமாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. இந்த மாதிரி அழகாக வந்து மரத்தொட்டிகள்லாம் வந்து நம்ம வைக்கலாம். இது தவிர பீங்கான் தொட்டிகளும் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பீங்கான் தொட்டிகளும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். அது வந்து நல்ல செடிகளை வைக்கிறதுக்கு நல்ல பொருத்தமானது தான். தொட்டிகளை வந்து கையாள்வது வந்து மட்டும் கொஞ்சம் நல்ல கவனமாக இருக்கணும் இந்த பீங்கான் தொட்டிகளில். இது தவிர நல்ல வேலைப்பாடுகள் கொண்ட அழகிய பித்தளை தொட்டிகளும் வந்து இப்போது கிடைக்குது. இதில் வந்து என்னென்னா விலை வந்து இது கொஞ்சம் அதிகம். பித்தளை தொட்டிகள் வந்து மற்ற தொட்டிகளை காட்டிலும் விலை அதிகம். இது தவிர மீன் தொட்டிகள் போல் சிறு கண்ணாடி தொட்டிகளும் வந்து நம்ம செடி வளர்க்கலாம். பாட்டில் கார்டன் அப்படின்னு ஒரு அங்கம் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி ஜாடிகள், பாத்திரங்கள் இதிலெல்லாம் வந்து நம்ம செடிகளை வளர்க்கலாம். இது தவிர டிஷ் கார்டன்னு சொல்லுவோம், தட்டுகளில் தட்டுகள்லேயும் வந்து நம்ம மண் போட்டு அதுலேயும் வந்து செடிகள் வளர்க்கலாம். சமீப காலமாக அதிகமான பயன்பாட்டில் இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் தொட்டிகள். மற்ற எல்லா இதுலேயும் பிளாஸ்டிக் வந்துட்ட மாதிரி நம்ம செடி வளர்ப்புலேயும் வந்து பிளாஸ்டிக் வந்து அதிக அளவில் பயன்பாட்டில் வந்துட்டுருக்கு. இப்போ அழகிய வண்ணங்களில் நல்ல உருவ அமைப்பில் அழகான பிளாஸ்டிக் தொட்டிகள் வந்துட்டுருக்கு. இவையெல்லாம் வந்து கையாள்வதற்கும் நல்ல எளிமையாக இருக்குது. அதோடு இல்லாமல் இது விலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலிவாக கிடைக்குது. அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட பிளாஸ்டிக் தொட்டிகளும் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தொங்கும் தொட்டிகள்லையும் நல்ல அழகிய வேலைப்பாடுகள் இருக்கிற மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தொட்டிகளையும் தொங்க விட்டு நம்ம அழகாக பராமரிக்கலாம். இப்போ அந்த தொங்கும் தொட்டிகளை பார்த்திங்கன்னா செடம், வெர்பினா, ஜெப்ரினா, அஸ்பராகஸ் அப்படின்னு சில செடிகள் இருக்குது. இதையெல்லாம் வந்து அந்த தொங்கும் தொட்டிகளில் வந்து தொங்க விட்டு அழகாக வந்து நம்ம வீட்டோட முற்றங்கள், தாழ்வாரம், போர்ட்டிகோ ஆகிய பகுதிகளில் வந்து நம்ம வளர்க்கலாம்.
நிறைய விவரங்கள் சொன்னீங்க. அதாவது அந்த பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்திட்டு வர அந்த மண் தொட்டிகள் தவிர சாதாரணமாக நான் நினச்சேன் இந்த பாலிபேக் அண்டு பிளாஸ்டிக் தொட்டிகள் தான் அப்படின்னு. நீங்கள் அதை விட இன்னும் நிறைய பித்தளை, கண்ணாடி, இந்த மாதிரி பீங்கான் அப்படின்னு நிறைய வகைகள் சொல்லியிருக்கீங்க. அந்த தொட்டிகளை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம என்ன செடி வளர்க்க போகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த தொட்டிகள் தேர்ந்தெடுக்கணும் இல்லைங்களா?
கண்டிப்பாக. இப்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற செடிகளுக்கு தகுந்த மாதிரி தொட்டியும் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ எந்த வகை தொட்டி உபயோகித்தாலும் முதல்ல செடிக்கும் தொட்டிக்கும் வந்து பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ பெரிய தொட்டியில் வந்து சிறிய செடிகளை வைக்கிறதோ அல்லது சிறிய தொட்டிகளில் வந்து பெரிய செடிகளை வைக்கிறதோ வந்து கூடாது. இது வந்து நம்ம வைக்கிறதோட அலங்காரத்தோட பயனே வந்து இதில் பூர்த்தி அடையாது. இப்போ உயரமான செடிகளை பார்த்திங்கன்னா உயரமான தொட்டியில் வச்சாதான் அழகாக இருக்கும். அதே மாதிரி தொட்டிகளை வைக்கிற செடி வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். தொட்டியை விட செடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தொட்டியோட வண்ணம் அதே மாதிரி நம்ம தொட்டியோட வண்ணம் வந்து செடியோட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கிற தொட்டியும் அதே மாதிரி ரொம்ப பளபளப்பாகவும் இருக்கக்கூடாது. செடியை விட தொட்டி வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும்போது செடியோட அழகு வந்து நம்மளுக்கு வந்து எடுபடாது. இப்போது நிழலில் வர தாவரங்களுக்கு பார்த்திங்கன்னா மரக்குடுவை, நம்ம முதலிய சொன்ன மாதிரி மரத்தொட்டிகளை வந்து நல்லா அகன்று பரவி வளரும் செடிகளான பொன்னாங்கண்ணி, கோலியஸ் வர்பினா, ஃபேர்ன் அப்படிங்கிற வகைகளெல்லாம் வந்து இந்த மாதிரி அகன்ற வாயுடன் கூடிய உயரம் குறைந்த தொட்டிகளில் பயன்படுத்தலாம். இப்போ மாடி மற்றும் தாழ்வாரங்களில் வந்து தொட்டிகளை வந்து வைக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நல்லா அடிக்கடி வர்ணம் தீட்டியும் துடைத்தும் வந்து சுத்தம் செஞ்சு வைக்கணும். தொட்டிகள் சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிப்படிய ஆரம்பிச்சிடும், அந்த மேலே இருக்கிற வண்ணம் வந்து அப்படியே உரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு அழகே வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் நல்லா வர்ணம் தீட்டி நல்லா துடைச்சி சுத்தமாக வச்சுக்கணும். அதேமாதிரி தொட்டிகள் மட்டுமின்றி நம்ம அழகுக்காக வந்து நம்ம இரும்பு கம்பிகள், வேலிகள், பந்தல் இந்த எல்லாத்தையும் நம்ம சுற்றி செடி வச்சுருப்போம். அதையும் வந்து அடிக்கடி வந்து வர்ணம் தீட்டி கொஞ்சம் அழகுப்படுத்தணும். இந்த வர்ணம் தீட்டும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை செடி கொடிகள் அப்படின்னா வந்து சிவப்பு வர்ணம் பூசலாம். அதே மாதிரி சிவந்த குரோட்டன் வகை செடிகள், நல்ல நிறமுடைய இலைகளை கொண்ட செடிகளை தேர்ந்தெடுக்கும் போது அதுங்களுக்கு வந்து பச்சை வெண்ணிறம் கொண்ட தொட்டிகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி வந்து தொட்டிகளை வந்து தேர்ந்தெடுத்து நல்லா அழகு சேர்க்கலாம்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். அதாவது அந்த செடிகளுக்கு தகுந்த மாதிரி தொட்டிகள் இருக்கணும், அதோடைய வண்ணங்கள்லாம் நம்ம தொடர்ந்து தொட்டிகளையும் பராமரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த தொட்டிகளில் நம்ம இடக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லைங்களா, செடிகள் வளர்வதற்கான மண், அதை வந்து எப்படி தயாரிக்கணும்? இப்போ அந்த மண்ணில் வந்து நம்ம தேவையான உரம் போட்டு தான் அந்த மண்ணை வந்து நம்ம தொட்டிகளை நிரப்பணும். அப்போ அதுக்கு வந்து எந்த மாதிரி மண்ணை தேர்ந்தெடுக்கணும், அதில் எந்த அளவுக்கு உரம் போடணும், அந்த விவரங்கள்லாம் சொல்லணும்.
இப்போ வீட்டில் வந்து நம்ம பழங்கார செடிகள் வளர்க்குறதுக்கு நம்ம முதலே சொல்லியிருக்கேன், வெளிப்பக்கம் தோட்டம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இலை தலை குப்பை குளங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும். இதைகளெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டில் இருக்கிற உணவு கழிவுகள், காய்கறி கழிவுகள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு தொட்டியில் போட்டு நிரப்பி மண்ணை வைத்து மூடி இதை வந்து எருவாக மக்க செய்து அதுலேருந்து எடுத்து பயன்படுத்தலாம். இதுவே வந்து ஒரு பெரிய உரம் தான் நம்மளுக்கு. இதை நல்லா மக்க வைக்கிறதுக்கு ஏதுவாக வந்து அவ்வப்போது நீர் தெளித்து கொள்ளலாம். கொஞ்சம் மண் புழுக்களையும் வந்து உள்ளே விட்டுட்டு இதை நல்லா ஈரமாக்கி வச்சோம்னா இதுலேருந்து நல்ல ஒரு கருநிறத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். செடி நல்லா வளரணும் அப்படின்னா தொட்டியில் பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டம் உள்ள கீழ் மண் அமைப்பும் ஈரமுள்ள மேல் மண் அமைப்பும் தேவை. இப்போ தொட்டிகளில் வந்து மேல் மண்ணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைமக்கு மண், லீஃப் மோல்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த இலைமக்கு மண். கீழ் மண்ணில் வந்து மணல், சரளை இந்த மாதிரியில் இருக்கிறதெல்லாம் வந்து கலந்து போயிடணும். சாதாரணமாக தொட்டிகளை நிரப்புற ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரு, மணல், செம்மண் இதெல்லாம் வந்து இரண்டு பாகம் எருனா ஒரு பாகம் மணல், ஒரு பாகம் செம்மண், ஒரு பாகம் வந்து சரளை இதெல்லாம் வந்து கலந்து அந்த தொட்டிகளை வந்து நிரப்பலாம். தொட்டியோட அடிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துவாரங்களெல்லாம் வந்து சரளை மண்ணால் வச்சு நல்லா மூடி இது பண்ணலாம். தொட்டிகளில் கவனிக்கிற இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தொட்டிகளில் வந்து அதிகப்படியான தண்ணீர் வந்து வெளியேறதுக்கான துவாரம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நல்லா கவனிக்கணும். அப்படி கவனிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் அதிகமாக நீர் தேங்கி வந்து வேர் அழுகிற சூழ்நிலை வந்து ஏற்படும். தொட்டியில் வந்து மண் எரு நிரப்பும் வேலையை வந்து நல்லா சரியாக கவனித்து செஞ்சோம்னா தான் வந்து தொட்டிகள் ஈரம் இல்லாமல் தேங்கி நிற்காமல் செடிகள் நல்லா வந்து செழுமையாக வந்து வளரும். அதே மாதிரி இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இலை மக்களை மேலே இருக்கிற மண்ணில் இருக்கிற சத்தை வந்து கரைத்து கீழ் மண்ணுக்கு கொண்டு போய் வச்சு அங்கே சத்தை உறிந்து கொண்டு மீதி இருக்கிற அதிகப்படியான நீர் வந்து உபரி நீர் வந்து வெளியேற அளவுக்கு வந்து நம்ம தொட்டியில் வந்து ஊடகங்களை வந்து நிரப்பணும். இப்போ வளரும் செடிகளுக்கு பார்த்திங்கன்னா தொட்டியில் வந்து மண் வளம் வந்து எப்பவுமே குறைவாக தான் இருக்கும். நம்ம வந்து வெளிப்பகுதிகளில் நேரடியாக மண்ணில் வைக்கிற செடிகளை விட நம்ம தொட்டிகளில் வைக்கிற செடியோட வளர்ச்சிக்கு தேவையான உரங்கள் வந்து நம்ம அவ்வப்போது இட வேண்டும். சில செயற்கை உரங்கள், காம்ப்ளெக்ஸ் உரங்கள், அப்புறம் தொட்டிகளில் பின்னாக்கு, எலும்பு தூள், அப்புறம் நம்ம வீட்டிலையே தயாரிக்கிற இந்த உரங்கள் இதையெல்லாம் வந்து கலந்து நம்ம இடணும். இந்த மாதிரி உரங்களை வந்து நேரடியாக உபயோகிக்கிறத விட நல்ல நீரில் கரைச்சி பயன்படுத்துறது தான் வந்து சிறந்தது. நேரடியாக பயன்படுத்தும் போது நம்ம பினாக்கு வகையிலலாம் நான் முதலே சொல்லியிருக்கேன், எறும்புகள் தோன்றி பினாக்கை வந்து செடியோட வேரோடு சேர்த்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிரும் எறும்பு. இந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக திரவ உரங்களை வந்து பயன்படுத்தி செடிகளை வந்து நல்ல முறையில் வளர்க்கலாம்.
சரிங்க. இப்போ நல்லா அந்த மண் வந்து தொட்டிகளில் இடக்கூடிய மண் எப்படி எருக்கள் போட்டு நல்லா வளமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் வந்து இந்த தேங்காய் நார் கழிவுலேருந்து இந்த தயாரிக்கப்படுற அது வந்து கட்டிகளாக தயார் பண்ணி அப்படின் கூட பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப இப்போ நிறைய மண்ணை விட அது ரொம்ப அதிகமாக பாப்புலர் ஆகிட்டு வருது இல்லைங்களா.
இப்போ தேங்காய் நார் கழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியமான பயன்பாடு வந்து அது வந்து ஈரத்தன்மையை வந்து நல்லா தக்க வச்சுக்கும். இப்போ இதே வந்து நான் சொன்ன மாதிரி தொட்டியில் நிரப்புற ஊடகத்தோடு இந்த தேங்காய் நார்கழிவும் சிறிதளவு சேர்த்து நம்ம பயன்படுத்தினா ஈரம் வந்து சீக்கிரம் காயாமல் அந்த செடிக்கு வந்து தண்ணி விடுற அளவு வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தேங்காய் நார் கழிவு வந்து ஈரத்தை நல்லா தக்க வச்சுக்கும். நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மேல்மண் காயாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல சூழலை வந்து செடிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
சரிங்க, இப்போ வந்து இந்த அலங்கார செடிகள் வளர்க்கறத பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி ஏதாவது பயிற்சி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன தகவல் சொல்கிறீங்க?
இப்போ அலங்கார தோட்டம் அமைத்தல் அப்படின்னு வந்து சில பயிற்சி வகுப்புகள் வந்து நம்ம பல்கலைக்கழகத்திலே கொடுக்குறோம். அதுலேயும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் மூலம் சான்றிதழ் பாடமாக அலங்கார தோட்டம் அமைத்தல் அப்படிங்கிற பாடத்திட்டத்தை வந்து நம்மளுடைய மலரியல் துறையிலேருந்து வந்து பேராசிரியர்கள் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த சான்றிதழ் பாடம் நம்மளுக்கு வேணும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தை அணுகி அவங்களிடம் இந்த மாதிரி உங்களுடைய பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட அளவு வந்து அங்கே மெம்பர்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த அலங்கார தோட்டம் அமைத்தல் அப்படிங்கிற சான்றிதழ் பாடத்துக்கு வந்து உங்களை வந்து அழைப்பி விடுப்பாங்க.
அப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஒருத்தவங்க வீட்டில் தொட்டி பார்த்தேங்க, அதில் வந்து இந்த மண் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மண் பரப்பு மேலே கூழாங்கற்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நான் இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அவங்கள்ட்ட கேட்கும் போது இது சும்மா அழகுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது வந்து சரியான முறை தானா? அப்போ அந்த மாதிரி அழகுக்காக வேறு ஏதாவது முறைகள், அதாவது செடி வளர்க்குறோம் அதற்கான உரம் மண் அப்படின்னு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட தொட்டிகள் கிடைக்குது, அப்புறம் வந்து மரத்தொட்டிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி வேறு அடிஷ்னலாக இன்னும் வேறு ஏதாவது இருக்குங்களா?
இப்போ நீங்கள் பார்த்தது சரிதான். இப்போ மண்ணில் மேலே வந்து அலங்கார கற்களை வந்து இப்போ போட்டு வந்து வைக்கலாம். நம்ம அலங்கார செடிகள் அப்படிங்கும்போது மேலும் மேலும் அதுக்கு அழகு சேர்க்குற மாதிரி நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்மளுக்கு என்ன வருதோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அழகு சேர்த்துக்கலாம். மண்ணுக்கு மேலே வந்து நல்ல அழகான வண்ணங்களுடைய கற்களை வந்து மேலே பரப்பி அது வந்து அந்த செடிக்கு வந்து அழகு சேர்க்குற மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி கண்ணாடி தொட்டி, கண்ணாடி தொட்டியில் வந்து மீன் தான் வளர்க்கணும்னு இல்லை, கண்ணாடி தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே மண்கள் நிரப்பி அதுலேயும் வந்து பல வண்ண கற்களை போட்டு அதுக்கு சிறிய செடிகள் அந்த மாதிரி வளர்க்குறதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுவும் வந்து நல்ல அலங்காரமான ஒரு இதுதான் நம்மளுக்கு கொடுக்கும். அதுமாதிரி அலங்கார வளைவுகள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஜன்னலை ஒட்டி நம்மளுக்கு வந்து நல்ல அலங்கார தோரணங்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கயிறோ அல்லது கம்பிகளோ வந்து வளைத்து அந்த ஜன்னலை சுற்றி அந்த அலங்கார வளைவு போகிற மாதிரி அதில் வந்து செடிகளை படர விடுற மாதிரி அந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுவும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து போன்சாய் அப்படிங்கிற சில அழகிய செடிகளை வளர்க்குற முறைகள்லாம் இருக்குது. வேற ஒரு நாள் வந்து போன்சாய் பற்றியும் வந்து உங்களுக்கு இன்னொரு பேராசிரியர் வந்து இன்னொரு சிறிது காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குறிப்புகளை வந்து தருவார்.
ரொம்ப நன்றிங்க மேடம், நிறைய இந்த அலங்கார தோட்டம் அமைக்கிறத பற்றி விவரங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த தகவல்கள்லாம் நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் கொடுத்த இந்த தகவல்களுக்காக நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேடம். வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் வீட்டுக்கு உள்ளே வச்சு பராமரிக்கக்கூடிய அலங்கார செடிகள் பற்றியும், நகரப்பகுதிகளில் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சொற்ப இடங்களில் வீட்டுக்கு வெளியில் போர்ட்டிக்கோ அல்லது காம்பவுண்ட் ஓட்டிய பகுதிகள் இந்த மாதிரி இடங்களில் வைத்து வளர்க்கக்கூடிய செடிகள் பற்றியும், அந்த செடிகளை எப்படி அழகுபட வைக்கலாம், அந்த மாதிரி வைக்கக்கூடிய தொட்டிகள் எப்படி இருக்கணும், செடிகள் நல்லா அழகாக இருக்கிறதுக்கு அந்த தொட்டிகளை நம்ம எப்படி பராமரிக்கணும், இப்படி நிறைய விவரங்கள் சொன்னாங்க. நமது வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மலரியல் மற்றும் நில எழிலூட்டும் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ்பி தாமரை செல்வி அவங்க. நீங்கள் கேட்ட இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் 042224310555 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கடிதங்கள் வாயிலாக தெரிவிக்கிறதுக்கு விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்க. மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதற்கான முகவரி dee@tnau.ac.in. அதே நேரம் நீங்கள் இந்த மாதிரி அழகு செடிகள் வளர்க்குறவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை வந்து மற்ற நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய அனுபவங்கள் அலங்கார செடிகள் வளர்ப்பவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன.